அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. செப்டம்பர் மாதம் 20 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ்நாட்டில் முதலில் செய்தி அறிக்கை பிறகு செய்தி அரங்கில். இலங்கையின் வட மாகாண சபை தேர்தல் நாளை நடக்கவுள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் குறித்த செய்திகள். பிறகு யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் ஆனந்தி சசிதரனின் வீடு தாக்கப்பட்டுள்ளது குறித்த விரிவான செய்திகள்.
உடம்புல அடி விழாத இடம் இல்லை, எல்லா இடமும் அடித்தாங்க. பின்னர் எங்களுடைய இருந்த எல்லா பூனையும் வாங்கினாங்க. சரியான அடி எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் துப்பாக்கியில் வந்த இடத்துல நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆடு மாட்டுக்கு அடிக்கிறது போல தான் எங்களுக்கு அடிச்சிருந்தாங்க.
வாக்காளர்களை ராணுவம் மிரட்டுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள புகார்.
வடமாகாணத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கின்ற வன்முறைகள் 90% வன்முறைகள் காரணம் இருக்கிறார்கள். நாளைக்கு நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை பூர்ணமாக சொல்ல முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம்.
இவை குறித்த ராணுவத்தின் கருத்துக்கள். பிறகு களநிலை குறித்து தெற்காசிய தேர்தல் கண்காணிப்பாளர் குழுவில் சென்றிருக்கும் இந்தியாவின் ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபால் சமையல் திசவியும் இனப்பெற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
இந்த ஹேக்கில் இருக்கின்ற இரசாயன ஆயுதத்தடை அமைப்பு சிரிய அரசாங்கம் தனது இரசாயன ஆயுதங்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பித்திருக்கின்றது. அவை குறித்து தாம் ஆராய்வதாக தெரிவித்திருக்கின்ற அமைப்பு மேலதிக விவரங்கள் எதையும் தரவில்லை. சுமார் 1000 நச்சு இரசாயனத்தை சிரியா வைத்திருப்பதாக நம்பப்படுகின்றது. சிரியாவின் இரசாயன ஆயுதங்களை 2014 நடுப்பகுதிக்கு முன்னதாக அகற்றி அளிப்பதற்கான திட்டம் குறித்து கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் ரஷ்யாவும் உடன்பட்டிருந்தன. அந்த உடன்படிக்கைக்கு ஏதுவாக நடப்பதாக அதிபர் அசாத் உடன்பட்டிருக்கின்றார். இரசாயன ஆயுதங்கள் குறித்த சாசனத்தில் சிரியா முடிவு செய்திருப்பதாக இணைய சிரியா முடிவு செய்திருப்பதாக முன்னதாக இரசாயன ஆயுத தடை அமைப்பு கூறியிருந்தது.
இதற்கிடையே தங்களுக்கிடையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த சிரிய அரச எதிர்ப்பு கிளர்ச்சி குழுக்கள் நாட்டின் வடக்கு நகரான ஆசாஸில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கிறார்கள். மேற்குலக நாடுகளின் ஆதரவு பெற்ற சிரிய மீட்பு படை என்கிற குழுவின் ஆளுகையிலிருந்து இந்த நகரை அல் கைதாவிடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஈராக் சிரியாவில் இஸ்லாமிய நாடமைக்கும் குழு என்கிற கிளர்ச்சி குழு கடந்த புதன்கிழமை மீட்டு தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தது. இந்த இரு குழுக்களுக்கும் இடையில் கைதிகள் பரிமாற்றம் மற்றும் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை பரஸ்பரம் ஒப்படைக்கவும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக இந்த நகருக்கு அருகில் இருக்கும் பகுதியில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த நகரில் இருக்கும் ஷரியா நீதிமன்றம் அளிக்கும் முடிவுகளை ஏற்கவும் இருதரப்பாருக்கும் இடையில் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த நகரில் ஏற்பட்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட ஒப்பந்தம் நாட்டின் மற்ற பகுதிகளில் இந்த இரு குழுக்களுக்கும் இடையில் நிலவும் சண்டைகளை நிறுத்துமா என்பது தெரியவில்லை என்றும் பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
பெண் குழந்தைகளை நடத்தும் முறை குறித்து பாகிஸ்தானிலும் இருக்கின்ற மசூதிகளில் உள்ள மதகுருமார் இன்று பிரசங்கம் செய்யுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனது மகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவள் ஒரு பாவம் அல்ல என்று வலியுறுத்துகின்ற தினத்தை பாகிஸ்தானிலும் இருக்கின்ற 80% மசூதிகள் அனுட்டித்திருப்பார்கள் என்று அங்கிருக்கின்ற மதகுருமாரின் அமைப்பு கூறுகின்றது. தனக்கு மகன் வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரு தந்தை தனது மகளை கொலை செய்த சம்பவம் போன்ற பல சம்பவங்கள் பாகிஸ்தானில் நடந்துள்ளமை அண்மையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த விவகாரம் பாகிஸ்தானில் காணப்படுகின்ற மனநிலை, கலாச்சாரம், இப்படியான குற்றங்களை செய்தவர்கள் பெரும்பாலும் தண்டிக்கப்படாமல் இருக்கின்ற அந்த நாட்டின் நீதித்துறை ஆகியவை குறித்த கவலைகளை எழுப்பியிருப்பதாக இஸ்லாமாபாத்துக்கான பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
இந்தியாவின் ரிசர்வ் வங்கி தனது வட்டி விகிதங்களை 0.25% உயர்த்தியிருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக ரகுராம் ராஜன் 3 முன்னர் பதவியேற்ற பிறகு வரும் முதல் வட்டி உயர்வை அவரே இன்று செய்தியாளர்களிடம் அறிவித்தார்.
The MSF cut we've done today, 75 basis points, affects a significant quantum of funds that are borrowed from the market.
வட்டி விகிதம் உயர்த்தப்பட்ட செய்தி பகுப்பாய்வாளர்களால் எதிர்பார்க்கப்படாத ஒன்று. இந்த செய்தி வெளியானவுடன் இந்தியாவின் பிரதான பங்குச் சந்தையில் பங்கு விலைகள் 1-2% மேலான அளவில் குறைந்தன. ஆசியாவின் 3rd பெரிய பொருளாதாரமான இந்திய பொருளாதாரம் மந்தகதியில் வளர்வது, பலவீனமான நாணயம் மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கம் ஆகிய பிரச்சினைகள் உட்பட பல சிக்கலான பிரச்சினைகளை எதிர்கொள்கிறது.
வடகொரியாவின் அரசாங்கம் சரியும் பட்சத்தில் அந்த நாட்டை தற்காலிகமாக பிரிப்பதற்கான திட்டப் பிரேரணை ஒன்றை அமெரிக்காவின் முன்னணி ஆய்வு நிறுவனம் ஒன்று வைத்திருக்கின்றது. தமது படைகள் இது தொடர்பில் மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அமெரிக்காவும் தென்கொரியாவும் ஒரு பிளவுக்கோடு குறித்து சீனாவுடன் உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று த ரேண்ட் கார்பரேஷன் என்னும் அந்த அமைப்பு கூறியிருக்கிறது. வடகொரியா ஒரு வீழ்ச்சியடையும் நாடு என்றும் அந்த தருணத்தில் அது வீழ்ச்சியும் இந்த தருணத்திலும் அது வீழ்ச்சியடைந்து விடும் என்றும் அந்த அறிக்கை வர்ணிக்கின்றது.
ஏமனின் தெற்கு பகுதியில் அல் குவைதாவினால் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தாக்குதல்களில் பல இராணுவத்தினரும் காவல்துறையினரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களின் ஒரு அங்கமாக இந்த பகுதியில் இருக்கும் எண்ணெய் கிணறுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் ராணுவ முகாம் மீது தாக்குதல்தாரிகள் 2 கார் குண்டுகளை வெடிக்கச் செய்தனர். இதில் மட்டும் 32 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. மேபா என்கிற நகரில் இருக்கும் ராணுவ தலைமையகத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்திய தாக்குதலில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் அனந்தி சசிதரனுடைய வீட்டில் நேற்றிரவு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலில் 10 பேர் காயமடைந்திருக்கின்றனர். சம்பவத்தின் போது அனந்தி வீட்டில் இருக்கவில்லை. இந்த தாக்குதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் தற்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் சுழுபுரம் பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட வேட்பாளர் அனந்தி சசிகரன் அவருடைய வீடு நேற்று நள்ளிரவு தாக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த சம்பவத்தில் பெஃபரல் எனப்படும் உள்ளூர் தேர்தல் கண்காணிப்பு குழுவைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரும் வேறு 9 இளைஞர்களும் மோசமாக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பவ நேரம் அனந்தி சசிகரன் அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை, அதனால் இந்த தாக்குதலில் இருந்து அவர் தப்பியிருக்கின்றார். தாக்குதலில் காயமடைந்த 10 பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். எனினும் அவர்கள் இன்று மதியம் அளவில் வைத்தியசாலையை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார்கள். இதுபற்றி யாழ் மாவட்ட பதில் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சின்னையா சிவரூபன் அவர்களிடம் கேட்டேன்.
10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மோசமான காயங்களுக்கு உட்பட்டு எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. பொல்லுகளால் அடிக்கப்பட்ட காயங்கள், சப்பாத்துக்களால் மிதிப்பட்ட காயங்கள் போன்றவை காணப்படுகின்றன. 2 பேருக்கு கிரிபியஸ் எனப்படுகின்ற கொடூரமான காயங்கள். அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் காணப்படுகிறது என்று குறிப்பிட்டு வைத்திய ஆலோசனைக்கு எதிராக வைத்தியசாலையிலிருந்து வெளிக்கிட்டு சென்ற
என்றார் டாக்டர் சிவரூபன் அவர்கள். நேற்றிரவு 9 மணி அளவில் அனந்தி அவர்களது வீட்டை சுற்றி சந்தேகத்திற்கிடமான வகையில் சிலர் மோட்டார் சைக்கிள்களில் வந்து நடமாடியதை கண்டு அச்சமடைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் பெஃபரல் என்று அழைக்கப்படும் தேர்தல் கண்காணிப்பு குழுவினருக்கும் முறையிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு பெஃபரல் அமைப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி சுபாஷ் அவர்கள் தனது உதவியாளருடன் அங்கு சென்றிருந்தார். அப்போது அங்கு வாகனங்களில் வந்த குழுவினரே தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் மோசமாக காயமடைந்தவர்களில் ஒருவரிடம் என்ன நடந்தது என கேட்டேன்.
ஒரு 12 அறை இருக்கும். திடீரென்று ஒரு 6-7 வெஹிக்கிள்ல எல்லாரும் ஆயுதங்களுடன் ராணுவ உடையிலும் கொஞ்சம் பேர் சிவில் உடையிலும் வந்திருந்தார்கள். வந்து வீட்டை அப்படியே சுத்தி வளைச்சு விட்டார்கள். நாங்கள் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் செல்ல முடியாது. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். ஒரு அறைக்குள்ள பூட்டிட்டு இருக்கும்போது வந்து எல்லாம் கதவெல்லாம் உடைச்சாடி சத்தம் போட்டு ரெண்டு கதை உடைக்க போறாங்கன்னு விட்டு நாங்கள் லைட்டை போட்டு திறந்து போனோம். போகும்போது எல்லாம் பிடிச்சி எங்களுக்கு அவங்களோட கையில துப்பாக்கி இருந்து வாள்கள் கூறிய வாள்கள் இருந்துச்சு. பெரிய கொட்டன்கள் தடிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 8 பேர் வீதம் எங்களுக்கு ரெண்டு அடிச்சாங்க. நாங்கள் வந்து 11 பேர். அவங்க ஒரு 120 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. நாங்கள் கண்டாக்கள் அவ்வளோ பேரும். தப்பாத்து கலால் அடிச்சாங்க, புல்லுகளால் அடிச்சாங்க, எதுவாக்கு பிடியால் அடிச்சாங்க. தடியால் அடிக்கும்போது நான் கையால் தடுத்தேன். அப்போ தான் இந்த கை விதலை முறிஞ்சு அப்படி தலையில் பட்டு தலையிலையும் அடிச்சுட்டு உடம்புல அடிவிழாத இடம் இல்லை, எல்லா இடமும் அடித்தாங்க. பின்னர் எங்களுடைய ஆக்களில் இருந்த எல்லா போனையும் வாங்கிட்டாங்க. சரியான அடி எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் துப்பாக்கியில் வந்துடுறது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆடு மாட்டுக்கு அடிக்கிறது போல தான் எங்களுக்கு அடிச்சிருந்தாங்க. 45 நிமிஷத்துக்கு மேலே தங்களுடைய கட்டுப்பாட்டில் எங்களை வச்சுருந்தாங்க. எங்களுடைய வெஹிக்கிள் அவருடைய டயர்கள் எல்லாம் அந்த கூறிய வாள்கள் நாள் வட்டி 3 மோட்டர் பைக் நின்றது. 3 மோட்டர் பைக்கின் 6 சில்லையும் வாள்களால் எல்லாம் வட்டி அனந்தி எங்க என்று கேட்டாங்க. சசிதரன் எங்க, எழிலனுங்க என்றெல்லாம் கேட்டு அடிச்சாங்க. நாங்கள் தெரியா தெரியாண்ட ஒன் டைம் எங்கள்கிட்ட கேட்டு அடிச்சாங்க திரும்ப திரும்ப. பிறகு உங்களுக்கு தேசியம் தேவையா, உங்களுக்கு தமிழ்நாடு தேவையா அப்படிலாம் கேட்டாங்க உங்களுக்கு
என்றார் அந்த இளைஞன். தனது உயிருக்கு ஆபத்து விளைவிப்பதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அனந்தி சசிகரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
இந்த சம்பவம் என் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை தாக்குதல் தான் நான் நினைக்கின்றேன். பிள்ளைகள் ஏற்கனவே இந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டு நான் ஏற்கனவே பிள்ளைகளை வேறு இடத்துக்கு மாற்றி இருந்தேன். எனவே அவர்கள் அந்த சூழலுக்குள் இருந்து தப்பிவிட்டார்கள். நான் மிகவும் உளவியல் ரீதியாக பெரும் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய உளவியல் பலத்தை உடைப்பதும் தான் இந்த அரசாங்கத்தின் ஒரு நோக்கமாக இருக்கின்றது. மக்களை அச்சத்தின் நிமித்தம் போகாமல் செய்வதற்கு ஒரு திட்டமாக
என்றார் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலனின் மனைவியும் யாழ் மாவட்ட வேட்பாளருமாகிய அனந்தி சசிகரன் அவர்கள். இந்த சம்பவத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்மையாக கண்டித்திருக்கின்றது. இதுகுறித்து அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
அரசு தரப்பினருடைய அடக்குமுறை உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது என்பதை இது எடுத்துக்காட்டுது. ஒரு வேட்பாளர் தன்னுடைய சொந்த வீட்டில் படுத்திருந்த நேரத்தில் அவருடைய வீடு தாக்கப்பட்டு பல பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேட்பாளரை பயன்படுத்தி தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளரை பயன்படுத்தி வாக்களிப்பை குறைக்கும் நோக்கம். அப்படி குறைப்பதன் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வெற்றியை குறைக்கலாம், தாங்கள் இரண்டு ராசங்களை கூட பெறலாம் என்ற நோக்கத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்விதமான அத்துமீறல்களை நிறுத்தி ஒரு சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கு எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கையை எடுக்குமாறு நான் ஜனாதிபதியிடமும் அரசாங்கமிடமும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்
என்றார் சம்பந்தன் அவர்கள். சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்ததும் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டிருக்கின்றார். அத்துடன் அனந்தியின் வீட்டிற்கு விரைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதராஜா, சரவணபவன், சுமந்திரன் ஆகியோர் காயப்பட்டவர்களை உடனடியாக யாழ் வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றார்கள். அத்துடன் இதுபற்றி போலீசாருக்கும் தேர்தல் ஆணையாளருக்கும் அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள்.
தற்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நமது உபன்யாச செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளித்த விவரங்களை கேட்டீர்கள். இதுவரம் இருக்க, இராணுவத்தினர் வடக்கின் பல இடங்களில் வாக்காளர்களை அச்சமூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு
ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய வன்முறைகள் வட மாகாணத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கின்ற வன்முறைகள் 95% வன்முறைகள் ராணுவமே காரணம் இருக்கிறார்கள். வாகனங்கள் உடைப்பதாகவும் சரி, அல்லது வீடு புகுந்து இருப்பது ஆதரவாளர்களை அடுத்து நிறுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது தொண்டு பிரச்சனைகளை படுத்தி எரிப்பதாக இருந்தாலும் சரி, சகல அன்பு நடவடிக்கைகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது பாதுகாப்பு ராணுவம் மட்டும்தான் அந்த விஷயங்களும் இங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்தில் ஆளும் கட்சி அங்கத்தவர்களுக்கான பிரச்சாரத்தை வீட்டுக்கு போட்டு சென்று அவர்களை தொண்டு பிரச்சனை எல்லாம் முடிவடைந்து இருந்தாலும் கூட அவர்கள் நேற்று என்ன கேட்டாலுமே தொடர்ச்சியாக தொண்டு பிரச்சனை விநியோகிப்பதும் போஸ்ட் ஓட்டுகிறார்கள். ஆகவே ஆளும் கட்சிக்கு சாதகமான சகல கேம்பேன் செய்வதும் சீரமைக்கு எதிரான அவர்களை அடித்து நெருக்கி அச்சமுறுத்தி பயமுறுத்தி அந்த நடவடிக்கைகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாளைக்கு நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை பூர்ணமாக சொல்ல முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம்.
இந்த விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அரசாங்க தரப்பினருக்கும் தேர்தல் ஆணையாளருக்கும் முறைப்பாடுகள் எல்லாம் செய்வதாக சொல்லி இருந்தீர்கள். அந்த முறைப்பாடுகளுக்கு என்ன நடந்திருக்கின்றது இதுவரையில்?
எங்களுடைய முறைப்பாடு எதற்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. ஆணையாளர் சொன்னால் ராணுவத்தை முகாம்களுக்கு போக சொல்லி சொல்வதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை, இதனை ஜனாதிபதிதான் செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னார். ஆகவே திரு சம்பந்தன் அவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அளித்தார், இவர்களை முகாம்களுக்குள் வைத்திருங்கள், இந்த குறைந்தபட்சம் இந்த தேர்தல் முடியும் வரையில் அவர்கள் முகாம்களுக்குள் இருக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அதற்கு அவரிடமிருந்தும் என்ற பதிலும் இல்லை. சர்வதேச சமூகத்திற்கு சொன்னோம், இங்கு வந்திருந்த நகைத்துள்ளவர்களுக்கும் சொன்னோம், அது மாத்திரமில்லாமல் கொழும்பில் இருக்கக்கூடிய சகல தூதுவர் ஆலயங்களுக்கும் சொன்னோம். அதில் பல பேர் அதனை ஏற்றுக்கொண்டு அது சம்பந்தமான தமது கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் கூட இலங்கை அரசாங்கம் இன்று வரை இராணுவத்திற்கு ஒரு சுதந்திரமான இடத்தை கொடுத்து அவர்கள் அரசாங்கத்துக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யவும் கூட்டமைப்புக்காக இருக்கிற போல வந்து அடித்து நிற்கிற வேலையை செய்யவும் உள் சுதந்திரம் கொடுத்து இன்று வரை அவ்வாறு இயங்கி வருகிறார்கள்.
தற்பொழுது அங்கு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஏனைய வெளிநாட்டு தூதுவர்கள் கூட சில பேர் அங்கு வந்து சென்றதாக கூறப்படுகின்றது. அவர்களிடம் இது தொடர்பாக ஏதாவது முறையிடப்பட்டதா அல்லது அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா?
மனைவியர் அனந்திக்கு நேற்று இரவு நடந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த உதயம் உடனடியாக பொதுநிலவாயனாளர்களுடைய அந்த கண்காணிப்பாளர்களுக்கும் சாட்சியாளர்களுடைய கண்காணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட மாத்திரமல்லாமல்
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இந்த செவி கை தொலைபேசி மூலம் எடுக்கப்பட்டது. செவியின் ஒலிப்பதிவின் தரம் மிகவும் மோசமாக இருந்தமைக்கு வருந்துகின்றோம். வட மாகாணத்தில் வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் நிலையில் இந்த தேர்தலை பார்வையிட யாழ்ப்பாணம் சென்றிருக்கும் தெற்காசிய தேர்தல் கண்காணிப்பாளர் குழுவில் சென்றிருக்கும் இந்தியாவின் ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபாலசாமி அவர்களிடம் தேர்தல் நடத்தப்படும் விதம் அவருக்கு திருப்தியாக இருக்கிறதா என்று கேட்டார் மணிவண்ணன்.
அதை பற்றி தற்போது ஒரு கருத்து சொல்ல முடியாது. என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கண்காணித்தோம். சென்ற சில தினங்களாக முதல் இங்கே வந்து சேர்ந்த பிறகு, ஜஃப்னா வந்து யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்த பிறகு, இங்கே இருக்கும் தேர்தல் அதிகாரி அவர்களும் அவருடைய உதவியாளர்களும் எங்களுக்கு அவர்கள் செய்திருக்கும் பல விடயங்களை பற்றி, அதாவது தயார் நிலையில் வைக்க வேண்டியதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். பிறகு போலீஸ் அதிகாரி அவர்களும் வந்து தாம் எப்படி தங்களுடைய போலீஸ் அதிகாரிகளை களத்திலக்கி எப்படி வேலை செய்ய வைப்பார்கள் என்பதையும் எங்களுக்கு எடுத்து தெரியப்படுத்தினார்கள். இது தவிர சில என்ஜிஓ அமைப்புகளிடம் நாங்கள் பேசி சில விடயங்களை தெரிந்து கொண்டோம். பின்னர் இந்த வேட்பாளர்களையும் அவருடைய கட்சி பிரதிநிதிகளும் அழைத்திருந்தோம். அதில் சில ஒரு சில வேட்பாளர்களும் ஒரு சில கட்சி பிரதிநிதிகளும் இங்கே வந்து எங்களை சந்தித்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலை நிலவுகிறது, அதை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்ன என்பதெல்லாம் அவர்கள் எங்கள் முன் வைத்தார்கள். பின்னர் இன்று பேலட் பாக்ஸ்கள் பெட்டிகள் என்று எல்லாருக்கும் முறைப்படியான கொடுக்கப்பட்டன. அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்டு அவர்கள் தத்தம் வாக்காளர் மையங்களுக்கு சென்றதை நாங்கள் கண்காணித்தோம். பிறகு வாக்காளர் மையங்களுக்கு இது காலையில் நடைபெற்றது. மதியத்திற்கு மேல் அவர்கள் வாக்காளர் சாவடியில் சென்று அங்கே ஏற்பாடுகளை செய்வதை நாங்கள் மாலை 4 மணிக்கு பிறகு சென்று பார்த்து வந்தோம். இவ்வாறு என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இது தவிர ஊடகங்கள் மூலமாகவும் மற்றது மூலமாகவும் என்ன நடக்கின்றது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இதுவரை நடந்த சமாச்சாரத்தில் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றுதான் என்றால், மற்றவர்கள் சொல்லுவதன் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டது என்னவென்றால், முந்தைய தேர்தலின் போது, அதாவது 2 வருடங்களுக்கு முன்னர் நடந்த தேர்தலின் போது தீவிரமாக சில சம்பவங்கள் நடைபெற்றன. அந்த அளவுக்கு சம்பவங்களை இதுவரை நடைபெறவில்லை என்பது அவர்கள் தெரிவித்தார்கள். அதனால் அவர்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த முறை தேர்தல் மிகவும் சம்பவங்கள் இல்லாமல் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் எங்களிடம் தெரிவித்தார்கள்.
இது தவிர நீங்கள் சாதாரண வாக்காளர்களை, பொதுமக்களை
சந்தித்து அவர்கள் அவரிடம் வாக்குச்சு சாவடிக்கு செல்ல வேண்டிய அடையாள அட்டைகள் இருக்கின்றனவா, அவைகள் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் ஓட்டளிப்பார்களா, அவர்களுக்கு ஏதேனும் இதில் தடங்கல்கள் இருக்கும் என்று தோன்றுகிறதா என்றெல்லாம் அவரிடம் விசாரித்தோம். தவிர அவர்கள் ஓட்டளிக்கும் முறையை பற்றி நல்லபடியாக அறிந்திருக்கிறார்களா என்றும் கேட்டு தெரிந்து கொண்டோம்.
இந்த யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக இந்த வடமாகாணத்தில், நீங்கள் பார்த்த அளவிலே இராணுவ பிரசன்னம் அதிகமாக இருப்பது போல தோன்றுகிறதா உங்களுக்கு? அது வந்து ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருப்பதாக உங்களால் ஏதாவது சொல்ல உணர முடிகிறதா?
தற்போது நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். இந்த கருத்துக்கள் 23 நாங்கள் அறிக்கை கொடுக்கும்போது என்ன கருத்துக்கள் பரவலாக, எங்கள் 16 பேர்களின் பரவலான கருத்துக்களை கணிசித்து அதன் பிறகு அதை எழுத்து வடிவமாக செய்து பிரஸ் கான்ஃபரன்ஸில் தெரிவிப்போம். அதுவரை நாங்கள் தெரிவிக்க கூடாத ஒரு நிலையில் இருக்கிறோம்.
இது தவிர நேற்று இரவு நடந்த அந்த வன்முறை சம்பவங்கள் பற்றி உங்களுக்கு
சம்பவம் பற்றி இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம். அந்த அளவில் மட்டுமே நான் சொல்ல முடியும்.
தெற்காசிய தேர்தல் கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்றிருந்த இந்தியாவின் ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபாலசாமி யாழ்ப்பாணத்திலிருந்து வழங்கிய சேவை கேட்டீர்கள். யாழ்ப்பாணத்தில் ஆனந்தி சுதந்திரனின் வீடு தாக்கப்பட்டது குறித்தும், தேர்தல் நடவடிக்கைகளில் ராணுவம் குறுக்கிடுவதாக கூறப்படுவது குறித்தும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் மணிகசூரி அவர்களை தொடர்பு கொண்டு
கேட்டேன்.
யாழ்ப்பாணத்தில் தேர்தல் தொடர்பில் நடைபெற்ற வன்முறைகளுக்காக இராணுவத்தின் மீது பழி போடப்பட்டுள்ளமைக்காக நாங்கள் வருந்துகிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம். இராணுவத்தின் மதிப்புக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன. அந்த தாக்குதலை யார் நடத்தியது என்பது குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. அதில் உண்மை தெரியும். அந்த சம்பவம் நேற்று இரவு நடந்ததாக கூறப்படுகிறது. விழுந்ததுமே இராணுவம்தான் இதை செய்தது என்று ஒரு அரசியல் கட்சி கூறுகிறது. விசாரணை இல்லாமல், ஆதாரங்கள் ஏதும் இல்லாமல் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை அவர்கள் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் தொடர்பிலான நடவடிக்கைகளில் இராணுவம் எவ்வித தலையீடுகளையும் செய்வதில்லை என்றார் இராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய.
இலங்கையின் வடமாகாண சபைக்கு சனிக்கிழமை நடக்கவுள்ள தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பு கூறுகிறது. மேலதிக விவரங்களுடன் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே வடமாகாண சபைக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஒரு பதட்டமான சூழலே யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்றது. வாக்காளர்கள் அச்சுறுத்தப்படுவது, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான துண்டு பிரசுரம் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் பரவலாக இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 25 வருடங்களின் பின்னர் முதற் தடவையாக நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள வடமாகாணத்திற்கான மாகாண சபை தேர்தலில் 7,14,488 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக 36 உறுப்பினர்கள் வாக்களிப்பின் மூலம் நேரடியாக தெரிவு செய்யப்படுவார்கள். வடமாகாண சபையில் அதிகூடிய வாக்குகளை பெறுகின்ற ஒரு கட்சி 2 ஆசனங்களை போனஸாக பெறுவதற்கான வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றது. இதனால் தேர்தல் முடிந்ததும் 38 உறுப்பினர்களுடன் வடமாகாண சபை செயற்பட தொடங்கும். யாழ் மாவட்டத்தில் 4,26,793 வாக்காளர்கள் நாளை வாக்களிக்கவிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த மாவட்டத்தில் மாத்திரம் 16 உறுப்பினர்களை தெரிவு செய்வார்கள். கிளிநொச்சியில் 4 உறுப்பினர்களும், முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் தலா 5 உறுப்பினர்களும், வவுனியாவில் 6 உறுப்பினர்களும் வடமாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ள வாக்களிப்புக்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் விசேட வண்டிகளில் அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள்.
தலைமை 4 முக்கியத்துவர்களுக்கான அறிவித்தல் மைதானத்தின் வடக்கு புறமாக பருத்தித்துறை தேர்தல் தொகுதிக்குரிய வாகனங்களும், கிழக்கு புறமாக உடுப்பட்டி தேர்தல் தொகுதிக்குரிய வாகனங்களும்,
யாழ் மாவட்டத்தில் உள்ள 536 வாக்களிப்பு நிலையங்களுக்கும் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் நிலையத்திலிருந்து அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை வவுனியாவில் புதுக்குளம் மகாவித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு கடமைக்கு சென்ற அதிகாரி ஒருவர் குளவிக்கடைக்கு உள்ளாகி மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண சபைக்கான தேர்தலில் இருமுனை போட்டியே முனைப்பு பெற்றிருக்கின்றது. ஆளும் கூட்டணியாகிய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் முக்கிய தமிழ் கட்சியான EPDP கட்சி, சிறிலங்கா சுதந்திர கட்சி, அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுகின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வெற்றிலை சின்னத்தில் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கின்றது. எதிர்த்தரப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையில் வீட்டு சின்னத்தில் இலங்கை தமிழரசு கட்சி, EPRLF, டெலோ, பிளாட், தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய கட்சிகள் களத்தில் குதித்திருக்கின்றன. அரசாங்கத்துடன் அரசியல் பங்காளியாக உள்ள சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி, அத்துடன் GVP ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகின்றன.
செய்திகளை வழங்கியவர் மாணிக்கவாசகம். இலங்கையின் வடமாகாணத்தில் இருக்கும் BBC தமிழிசை நேயர்கள் நாளை நடக்கவுள்ள வாக்குப்பதிவு குறித்த தமது கருத்துக்களை உடனுக்குடன் எமது முகநூலில் பதிவு செய்யலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழிசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழிசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் மத்திய வங்கி வட்டி வீதத்தை 0.5% உயர்த்தியிருப்பது குறித்து செய்தியறிக்கையில் கேட்டோம். இந்த முன்னகர்வு குறித்து சென்னையில் இருக்கின்ற பட்டய கணக்காளர் MR சிவராமன் அவர்களை தொடர்பு கேட்டார். LR ஜெகதீசன்.
பாரதத்தோட பொருளாதாரம் கடந்த சில வருடங்களாக பணவீக்கத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பொருளாதார புத்தகத்தை எடுத்தாலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு வட்டி விகிதத்தை ஏற்ற வேண்டும் என்று தான் சொல்வார்கள். இதுதான் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக்ஸ் என்று சொல்வோம். அதை தான் இன்னைக்கு ராஜனும் செய்திருக்கிறார். இதற்கு முன்னாடி இருந்த ராவ், அவருக்கு முன்னாடி இருந்த ரெட்டியும் இதேதான் செய்து கொண்டு வருகிறார்கள். பொருளாதாரத்தில் அடிப்படை அளவில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கிறது, அடிப்படையாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை இன்னைக்கு பணவீக்கமாக அது வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு 0.5%, 0.5% என்று இவர்கள் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புற்றுநோய்க்கு இவர்கள் பட்டி கட்டி இதை ஏதாவது சரியாக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். அவ்வளவுதான்.
அப்படியானால் உங்களுடைய பார்வையில் இந்த வட்டி விகித ஏற்றம் கூட பொருளாதார பிரச்சனையை இந்தியாவில் தீர்க்காதுங்கிறீங்களா?
டெஃபினட்டா தீர்க்காது. என்னைக்கு உங்களுக்கு உற்பத்தி பற்றாக்குறை இருக்கிறதோ அன்னைக்குதான் உங்களுக்கு வந்து பணவீக்கம் வரும். உற்பத்தி பற்றாக்குறை இன்னைக்கு இந்தியாவில இருக்கிறதுக்கு காரணம் கவர்னன்ஸ், ஆட்சி திறன் பற்றாக்குறை. ஆட்சி திறன் பற்றாக்குறையை சரி கட்டாமல் நீங்கள் வந்து வட்டி விகிதத்தை ஏற்றாலும் சரி குறைத்தாலும் சரி, இன்னைக்கு வட்டி விகிதத்தை 0 ஆக்கி வங்கிகள்லாம் நீங்க யார் ஒன்னா எவ்வளவு ஒன்னா வாங்கிக்கோங்க, கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட கடன் வாங்குவதற்கு ஒரு நம்பிக்கை வேணும். அதாவது நம்ம கடன் வாங்கி ஒரு தொழில் துவங்கினோம்னா கூட அந்த தொழிலை நம்ம லாபகரமாக செயல்படுத்த முடியும், வட்டியை திரும்பி கட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு முதலீட்டாளருக்கு வரணும். அது இன்னைக்கு இல்லை.
சரி, நீங்க இப்படி சொன்னா கூட இன்னொரு பக்கம் இவருடைய இன்றைய அறிவிப்புக்கு தொழில்சார் அமைப்புகள் எல்லாமே பெருமளவு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர் வந்து இன்ஃபிளேஷன், அதாவது விலைவாசி ஏற்றத்தை குறைப்பதற்கே முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சியை இவர் பாதிக்கிறார், வர்த்தகம், தொழில் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கு இது எதிர்ப்பாக முடியும் அப்படின்னு ஒரு கவலை வெளியிட்டிருக்காங்க. அந்த கவலையில உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
கவலையில உண்மை இல்லைன்னே சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு இருக்கு. ஆனா தொழில் சார்ந்தவர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்க வேணும், இன்னைக்கு வந்து வட்டி விகிதம் ஏத்துவதற்கு காரணம் பணவீக்கம். பணவீக்கத்துக்கு என்ன காரணம் அதை முதல்ல புரிஞ்சுட்டோம்னா கரெக்ட் டயக்னோசிஸ் இருக்கும், அப்புறம் கரெக்டான மருந்து இருக்கும். டயக்னோசிஸ் என்ன சொல்கிறது, இன்னைக்கு வந்து உற்பத்தி திறன் இல்லை. ஏன் உற்பத்தி திறன் இல்லை, அதுதான் நம்ம முதல் கேள்வியா வைக்கணும். கிட்டத்தட்ட 10% ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்குறேன் இருந்தோம், அது இன்னைக்கு 14% எட்டி இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா அந்த அவ்வளவு தூரத்துக்கு நீங்க காஸ்ட் ஆஃப் எக்கானமி ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு ரிஸ்க் இந்த எக்கானமி ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு பொருளாதாரம் பழுதுபட்டு போயிருக்கிறதுன்றதா அர்த்தம். அதற்கு தொழிலதிபர்கள் ஆர்பிஐ கவர்னரிடம் போய் இந்த மாதிரி 6% ஏத்தினதை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அரசாங்கத்திடம் போய் நீங்க ஆட்சித்திறனை ஒரு ஜாஸ்தியாக நல்லபடியா செய்யுங்க, ஆட்சித்திறனை நீங்க வந்து ஆட்சித்திறன் பற்றாக்குறையை குறையுங்க, ஆட்சித்திறனை மென்மைப்படுத்துங்க, அந்த மாதிரி கேட்கணும். அதற்கு எந்த தொழிலதிபருக்கும் இந்தியாவில தைரியம் கிடையாது. ஏன்னா இந்த ஊழல் பிரச்சனையில அரசுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ தொழிலதிபருக்கும் அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. ரெண்டு பேரும் 2 sides of the same coin.
ராஜன் அவர்களுடைய இன்றைய அறிவிப்புக்கு பிறகு ரூபாயின் சர்வதேச அளவிலான மதிப்பு, அதாவது அமெரிக்க டாலரோடு ஒப்பிடும்பொழுது, மற்ற வெளிநாட்டு நாணயங்களோடு ஒப்பிடும்பொழுது தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்த இந்திய ரூபாயின் மதிப்பு இனிமேலாவது ஸ்திரப்படுவதற்கோ அல்லது அதிகரிப்பதற்கோ வாய்ப்பு இருப்பதாக நீங்க பாக்குறீங்களா?
இது வந்து ரூபாயின் சரிவை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை என்று நினைக்கிறேன். அந்த 0.5% பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதோ இல்லையோ, ரூபாயின் சரிவை நிறுத்துவதற்கு இது ஒரு நல்ல சிக்னலாக தான் நான் பார்க்கிறேன். சர்வதேச நாணய சந்தைக்கு ராஜன் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு சிக்னல் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அந்த ஒரு கோணத்திலேயே பார்க்கும்போது அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்.
சென்னையில் இருக்கும் பட்டய கணக்காளர் MR சிவராமன். இறுதியாக, தமிழர் கேரள எல்லையில் உள்ள முதுமலை சரணாலயத்திற்கு சென்றிருந்த பிரிட்டிஷ் சுற்றுலா பயணி ஒருவர் யானையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். முதுமலையின் மசனகுடி பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதே வனப்பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வேறொரு வெளிநாட்டவர் யானையால் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து கோவையில் இருக்கின்ற வன உயிர் ஆர்வலர் முகமது அலி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
டூரிஸ்ட் அப்படிங்கும் போது என்னன்னா விலங்குகளை படம் எடுக்கிறது அல்லது போய் பாக்குறது அப்படிங்கிற மாதிரியான பொதுவான ஆசையோட அல்லது ஆர்வத்தோட ஈடுபாட்டோட வர்றாங்க. வரும்போது அது முறை தவறிய, அது புரியாத, காடுகளை பற்றி தெரியாத சாதாரணமான மக்கள் அதுக்கு வழிகாட்டின்னு சொல்லி போட்டுட்டு, அதுவும் இந்த தனியார் துறை சார்ந்த நிறுவனங்கள் இதை வந்து தொடர்ந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட்டிட்டு போகும்போது ஒரு விலங்கு பத்தி வந்து அது விஞ்ஞானபூர்வமாக தெரியாத நிலைமையில, விலங்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு, நாம் எவ்வளவு தூரத்துல இறங்கணும், பக்கத்துல இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது கூட தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு போட்டோ எடுக்கிறது மற்ற விஷயங்களை பாக்குறதுன்னு சொல்லிட்டு இவர்கள் ரொம்பவும் அருகில போறது அல்லது அதை வந்து சீண்டி பாக்குறது அல்ல இந்த மாதிரியான சில அது நேருக்கு நேர் எதிரில் போய் நிக்கிற மாதிரி விஷயங்கள், இதுதான் வந்து பொதுவான யானை தாக்குதலுக்கு உண்டான கருத்தா இருக்கு. அந்த வகையில் தான் இவங்களும் இறந்துருக்காங்க.
இந்த மசனகுடி பகுதி என்பது முதுமலையின் நடுவில் இருக்கிறது. அந்த இடத்திலே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடைய ஒரு மிக பிரம்மாண்டமான விடுதி இருக்கிறது. அங்கே யானைகளுக்கான ஒரு முகாமும் இருக்கிறது. அதே போல் ஆய்வு மாணவர்கள் தங்கக்கூடிய சில வசதிகளும் அங்கே இருக்கின்றன. அங்கே இருப்பவர்கள் இரவிலே விளக்கை போடக்கூடாது, சத்தமாக பாட்டு கேட்கக்கூடாது என்றெல்லாம் வனத்துறையினர் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே நீங்கள் போனால் இரவு நேரங்களில் ஜீப்பில் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்லக்கூடிய விஷயங்கள் தினந்தோறும் நடக்கின்றன. ஏன் அவைகள் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை?
பல பகுதிகள் மதனகுடி பகுதியில் இன்றைக்கு தனியாரிடம் இருக்கிறது, அதான் முக்கியம். அந்த தனியார் இடத்தை வைத்துக் கொண்டு அதுக்குள்ள அவங்க சுத்திட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இது வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் போது அது உரிமை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகுது. ஏன் எங்க தோட்டத்துல அல்லது எங்களுடைய காட்டு கூட நாங்கள் சுத்தக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துருது. சரணாலயங்களுக்குள்ளேயே செல்லவே கூடாது என்று சட்டம் இருக்கிறது, அதற்கான வனத்துறையெல்லாம் மிகவும் கண்காணிப்போடு விழிப்புணர்வோடு தான் இருக்கிறார்கள். உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாதுகாக்கப்பட்ட காட்டுக்குள்ளதான் போகவே முடியாது.
அந்த பகுதியில் இருக்கின்ற யானை கூட்டங்கள் குறித்து அறிந்தவர்ன்ற முறையில், குறிப்பிட்ட யானை கூட்டங்கள் அதிக அளவில் மனிதர்களை தாக்குவதாக ஏதாவது சான்றுகள் கிடைத்திருக்கிறதா, இல்லை என்றால் இது அங்கன்றும் இங்கன்றுமாக நடக்கிறதா?
யானை தாக்குதல் என்பதே வந்து ஒன்றுமே இல்லை, யானைக்கு தாக்க தெரியாது, அது ரொம்ப முக்கியம். புலி கூட இன்னொரு உயிரை வேட்டையாடுகின்ற ஒரு காரணத்தால் அதற்கு வந்து ஒரு உயிரை எப்படி கொல்லுவது என்று தெரியும், ஆனால் யானைகளுக்கு அதுவும் தெரியாது. ஏனென்றால் யானைகள் சாகபூச்சினி, தாவரங்கள் உனி. எனவே யானை தாக்குதல் என்று சொல்லும் போது அது விரட்டுதல் மட்டும்தான். காட்டு யானைகளை பொறுத்தவரை மனிதனை வந்து கையாள்வதற்கு அதுக்கு தெரியாது, அது விரட்டி விடும் அல்லது மீறி மனிதன் கீழே இருக்கிறான் என்று சொன்னால் அது முட்டும், தலையால் முட்டும். தலையால் முட்டும் போது தந்தம் பக்கத்தில் இருந்தால் அந்த தந்தம் அந்த உடல் மேலு அது அழுத்தும் அல்லது ஏதாவது குத்தலாம், அதுதான் வாய்ப்பு. தந்தத்தை கூட நேராக அதற்கு குத்த தெரியாது,
தன்னுடைய பெரிய தலையை வைத்து அந்த உடலை, அதாவது தனக்கு வேண்டாத உடலை நசுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது கூட நான் சொல்ல 99% கிடையாது.
கோவையில் இருக்கும் வன உயிர் ஆர்வலர் முகமது அலி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.